விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 24.
எனது அருமை அன்புள்ளங்களே, மூன்றாவது சுற்று உரையாடலை துவக்கிய எலிப்பாசு முதலில் யோபின் மீது சரமாரியாக குற்றங்களை சுமத்தினாலும் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வரச் சொல்லி அழைப்பும் விடுத்தார். எலிப்பாசு கூறிய இந்த ஆலோசனைக்கு பதில் சொல்வது போல் யோபு 23 பிரிவின் துவக்கத்தில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார்.
அவரை எங்கே கண்டுபிடிக்கலாம் என நான் அறிய யாராவது உதவுவாரானால் நான் அவர் இருக்கையை அணுகுவேன். என் வழக்கை அவர் முன் எடுத்துரைப்பேன். அவர் எனக்கு என்ன வார்த்தை கூறுவார் என அறிந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்வார் என்பதையும் நான் புரிந்து கொள்வேன். மாபெரும் வல்லமையுடன் அவர் என்னோடு வழக்காடுவாரா? இல்லை, அவர் கண்டிப்பாக எனக்கு செவி கொடுப்பார். அங்கே நேர்மையானவன் அவரோடு வழக்காடலாம். நானும் என் நடுவரால் முழுமையாக விடுவிக்கப்படுவேன்.
பல நாட்களாய் மாதங்களாய் வேதனையின் பிடியில் சிக்கியிருப்போர் நம்பிக்கையின் சிகரத்தை தொடும் நேரங்கள் இருக்கும், விரக்தியின் விளிம்புக்குச் செல்லும் நேரங்களும் இருக்கும். அதே நிலைதான் யோபுக்கும். கடிகாரத்தின் ஊசலைப் போல நம்பிக்கைக்கும் விரக்திக்கும் இடையே மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்த யோபு கடவுளைப் பற்றி இவ்வளவு நம்பிக்கையுடன் நேர்மறை உணர்வுடன் பேசியதற்கு அடுத்த நொடியிலேயே தன் இறைவனை காணவில்லை என்றும் முறையிடத் துவங்குகின்றார்.
கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை, மேற்கேயும் நான் அவரை காண்கிறேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகின்ற அவரை காணேன், வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேன் இல்லை.
அன்பு இதயங்களே, இறைவனை காணவில்லை என்று யோபு முறையிடுவதை கேட்கும்போது அதற்கு நேர்மாறான வரிகள் திருப்பாடல் நூலில் இடம்பெற்றுள்ளதை நம் மனம் அசைப்போடுகின்றது. திருப்பாடல் ஆசிரியர் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் இறைவன் இருப்பதாக 139 திருப்பாடலில் இவ்வாறு கூறுகின்றார்.
ஆண்டவரே, எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும்.
அன்பு இதயங்களே, கிழக்கு மேற்கு இடப்புறம் வலப்புறம் என்று 4 திசைகளிலும் தான் தேடியும் இறைவனை காணவில்லை என்று யோபு முறையிடுகிறார். அதற்கு பதில் சொல்லும் வண்ணம் ஒரு விவிலிய விரிவுரையாளர் 4 தேடி இறைவன் கிடைக்கவில்லை என்றால் மேல் நோக்கி பார்க்கலாமே என்று யோபுக்கு ஆலோசனை வழங்குகின்றார். அன்பு இதயங்களே, கீழ் நோக்கியே பார்க்கும் வண்ணம் பெரும்பாலான உயிரினங்களை படைத்த இறைவன் நேராக நிற்கும் வண்ணம் மனிதரை படைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? மனிதர்கள் மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் மேல் நோக்கி பார்க்கும் பழக்கத்தை நம்மில் பலர் இழந்து வருகிறோமோ என்று கவலைப்பட வேண்டியுள்ளது. இன்று நமது கரங்களில் உள்ள செல்லிடப் பேசிகள் நமது பார்வையை கீழ்நோக்கியே கட்டி போட்டு விடுகின்றன. இது நமக்கு ஓர் எச்சரிக்கையாக அமைந்தால் நமது பார்வையை மீண்டும் மேல் நோக்கி உயர்த்தும் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியும். அன்பு இதயங்களே, எங்கு தேடினாலும் இறைவனை தன்னால் காண முடியவில்லை என்று கூறும் யோபு அதே மூச்சில் தான் எங்கு சென்றாலும் இறைவன் தன்னை அறிவார் என்றும் புடமிடப்பட்டு பொன்னாக தான் ஒளிர்வேன் என்றும் கூறுகின்றார்.
ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன்.
தன்னால் இறைவனை காண முடியாவிட்டாலும் இறைவன் தன்னை காண்கிறார் என்று யோபு கூறும்போது ஒரு சிறு கதை நமது நினைவுக்கு வருகின்றது.
கடும் குளிர்காலத்தில் ஒரு நாள் நள்ளிரவில் ஊருக்கு ஓரத்திலிருந்த அந்த வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. வீட்டில் இருந்த குழந்தைகளையெல்லாம் எழுப்பி தந்தையும் தாயும் வீட்டுக்கு வெளியே விரைந்தனர். அந்த அவசரத்தில் ஒரு குழந்தையை மாடியில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டனர். ஜன்னல் அருகே வந்து அழுது கொண்டிருந்த அச்சிறுமியை கீழே நின்று கொண்டிருந்த தந்தை ஜன்னல் வழியே குதிக்கச் சொன்னார். சிறுமி அங்கிருந்து, அப்பா ஒன்னும் தெரியலையே, ஒரே இருட்டா புகையா இருக்கே, எப்படி குதிக்கிறது என்று கத்தினாள். அப்பா கீழிருந்தபடியே, உனக்கு ஒன்னும் தெரியலைனாலும் பரவாயில்லம்மா, தைரியமா குதி, என்னால உன்னை பார்க்க முடியுது, குதிமா என்று தைரியம் சொன்னார். தந்தை சொன்னதை நம்பி குதித்தாள் சிறுமி. தந்தையின் பாதுகாப்பான அரவணைப்பிற்குள் தஞ்சம் புகுந்தாள்.
அன்பு இதயங்களே, சூழ்ந்துள்ள இருளும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பும் புகையும் கண்களை மறைப்பதால் கடவுள் நம் பார்வையில் படுவதில்லை. ஆனால் கடவுளின் பார்வையில் நாம் என்றும் இருக்கின்றோம். தீ, இருள், புகை இவற்றிலேயே நமது கவனம் முழுவதும் இருப்பதால் நம்மை தாங்கிக் கொள்ள காத்திருக்கும் தந்தையாம் இறைவன் நம் கண்களுக்கு தெரியாமல் போகின்றார். அத்தகைய உணர்வோடு யோபு 23 பிரிவின் இறுதியில் நம்பிக்கை இழந்து இவ்வாறு பேசுகின்றார்.
இறைவன் என்னை உளங்குன்றச் செய்தார், எல்லாம் வல்லவர் என்னை கலங்கச் செய்தார். ஏனெனில் இருள் என்னை மறைக்கின்றது, காரிருள் என் முகத்தை கவுகின்றது.
நம்பிக்கை இழந்த இந்த தொனியோடு 23 பிரிவு நிறைவுறுகின்றது. எனதருமை அன்புள்ளங்களை, நம்பிக்கை நம்பிக்கையின்மை என்ற இரு துருவங்களுக்கு இடையே ஊசலாடி கொண்டிருந்த தன் உள்ளத்தின் எண்ணங்களை 23 பிரிவில் பதிவு செய்த யோபு தொடர்ந்து 24 பிரிவின் துவக்கத்தில் மனசாட்சி ஏதுமின்றி தீயோர் மேற்கொள்ளும் செயல்களை பட்டியலிடுகின்றார். குறிப்பாக ஏழைகளை ஏமாற்றும் செயல்களை அவர் குறிப்பிடுகின்றார்.
யோபு நூல் பிரிவு 24. தீயோர் எல்லைக்கல்லை எடுத்து போடுகின்றனர், மந்தையை கொள்ளையிட்டு மேய்கின்றனர், அநாதையின் கழுதையை ஓட்டிச் செல்லுகின்றனர், விதவையின் எருதை அடகாய் கொள்கின்றனர், ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர்.
இதைத் தொடர்ந்து தீயோரின் ஏமாற்று வேலைகளால் ஏழைகள் படும் துன்பங்களை யோபு பட்டியலிட்டுள்ளார். அன்பு இதயங்களே, யோபு விவரிக்கும் இந்த வரிகளை கேட்கும்போது இன்றைய செய்தித்தாள் ஒன்றை வாசிப்பது போன்ற உணர்வை நாம் பெறுகின்றோம். யோபின் காலத்தில் வறியோரை வாட்டிய துயரங்கள் என்றும் தொடர்கின்றன என்பதை இந்த வரிகள் நமக்கு தெளிவாக்குகின்றன.
ஏழைகள் உணவு தேடும் வேலையாய் காட்டு கழுதையென பாலைநிலத்தில் அலைகின்றனர், பாலைநிலத்தில் கிடைப்பதே அவர்கள் பிள்ளைகளுக்கு உணவாகும். ஆடையின்றி இரவில் வெற்று உடலாய் கிடக்கின்றனர், வாடையில் போர்த்திக் கொள்ள போர்வையின்றி இருக்கின்றனர், மலையில் பொழியும் மழையால் நனைகின்றனர், உறைவிடமின்றி பாறையில் ஒண்டுகின்றனர், தந்தையில்லா குழந்தையை தாய் நின்று பறிக்கின்றனர், ஏழையின் குழந்தையை அடகு வைக்கின்றனர்.
மனதை பாரமாக்கும் இந்த வரிகளை வாசிக்கும் போது உணவு, உடை, உறைவிடம் ஏதுமின்றி நமது நகரங்களில் தெருவோரம் வாழ்ந்து வரும் வறியோர், நாடுவிட்டு நாடு துரத்தப்படும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோர் நமது உள்ளங்களில் பதிகின்றனர். அன்பு இதயங்களே, ஏழைகள் படும் கொடுமைகள் என்று கூறப்பட்டுள்ள இந்த அவலங்களில் குழந்தையை அடகு வைக்கின்றனர் என்ற சொற்களை கேட்கும் போது அண்மையில், அதாவது ஜூன் 12 இத்திங்கள் அன்று நாம் கடைபிடித்த குழந்தை தொழிலை எதிர்க்கும் உலக நாள் மீண்டும் ஒருமுறை நம் நினைவில் எழுகின்றது. குடும்ப கடனை தீர்ப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளும் சிறாரும் கொத்தடிமைகளாக அடகு வைக்கப்படும் கொடுமை நாம் வாழும் இந்த 21 நூற்றாண்டில் தொடர்வது நம் அனைவரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுகின்றது. அன்பு இதயங்களே, இத்தனை தீமைகளுக்கு காரணமாக விளங்கும் தீயோருக்கு என்ன நிகழும் என்பதை யோபு கடுமையான மொழியில் விவரிக்கின்றார்.
வெள்ளத்தில் விரைந்தோடும் வைக்கோல் அவர்கள், பார்மேல் அவர்கள் பங்கு சபிக்கப்பட்டது. அவர்தம் திராட்சை தோட்டத்தை எவரும் அணுகார், தீமை செய்வோரை பாதாளம் விழுங்கும், தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும், புழு அவர்களை சுவைத்து தின்னும், அவர்கள் கொடுமை மரம்போல் முறிந்துவோம், அவர்கள் உயர்த்தப்பட்டனர் அது ஒரு நொடிப்பொழுதே, அதன்பின் இல்லாமற் போயினர், எல்லாரையும் போல் தாழ்த்தப்பட்டனர், கதிர் நுனி போல் கீழ் எறியப்பட்டனர்.
அன்பு நெஞ்சங்களே, யோபு விவரிக்கும் இந்த எச்சரிக்கைகளில் தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும், புழு அவர்களை சுவைத்து தின்னும் என்று 20 இறை சொற்றொடரில் காணப்படும் வரிகள் நமது கவனத்தை கூடுதலாக ஈர்க்கின்றன. மனித வாழ்வு துவங்குவது கருவறையில், முடிவது கல்லறையில். இந்த இரு இடங்களிலும் மனிதர்கள் ஓரளவு மதிப்பு பெற வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு. ஆனால் கருப்பையே அவர்களை மறக்கும் என்றும் கல்லறை புழுக்கள் அவர்களை சுவைத்து தின்னும் என்றும் யோபு சொல்லும் போது தீயோரை சுமந்த பெற்றோர் அவர்களை மறுதலிப்பர் என்பதும், பிறந்ததும் இறந்ததும் தெரியாமல் தீயோர் அழிந்து போவர் என்பதும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, இந்த வரிகளை கேட்கும்போது அண்மையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல் நிகழ்வுகளும் அவற்றின் பின் விளைவுகளும் நமது நினைவில் வலம் வருகின்றன. இந்த விவரங்களை நாம் அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.